SBS தமிழ்.
வணக்கம் ஜெயரஞ்சன் அவர்களே.
வணக்கம்.
இப்போ இந்தியா பொறுத்தளவில் பொருளாதார வளர்ச்சி வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டுள்ளன. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டின் முதல் 3 மாதங்களில் 5% குறைந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இப்படி குறைய என்ன காரணம் என்று உங்களுக்கு படுகிறது?
இந்த காலாண்டில் மட்டும் குறையுது, கடந்த 3-4 காலாண்டுகளை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அது குறையறதுக்கு உண்டான காரணம், முக்கியமான காரணமா எனக்கு தெரியுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிமாண்ட் குறைஞ்சி போச்சு. மக்கள்கிட்ட வந்து பணம் செலவு பண்றதுக்கு பணம் குறைஞ்சதுனால உற்பத்தி ஆகி இருக்கக்கூடிய பொருள்களுக்கு உண்டான டிமாண்ட் குறைஞ்சி போயிருக்கு. அதனால விற்பனை ஆகலை, உற்பத்தியான பொருள் உற்பத்தி ஆகலை. அதன் விளைவாக உற்பத்தியையும் குறைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாங்க பல துறையில இருக்கவங்க.
சரி, இப்போ பிற நாடுகளோடு ஒப்பிட்டால், இப்போ ஆஸ்திரேலியாவோட ஒப்பிட்டால் கூட ஆஸ்திரேலியாவின் பொருளாதார வளர்ச்சி குறைந்துள்ளது, பொருளாதாரம் சரியாக செல்லவில்லை அப்படின்னு இங்கே வந்து சொல்லப்படுது. அமெரிக்க பொருளாதாரம் கூட அப்படி தான், சீனா பொருளாதாரம் கூட அப்படி தான். அப்படி இருக்கும்போது இந்திய பொருளாதாரம் சற்று சரிந்துள்ளது வந்து ஏன் முக்கியத்துவம் மிக்க ஒன்றாக பார்க்கப்படுது?
அமெரிக்க பொருளாதாரமும் சைனாவுடைய பொருளாதாரமும் குன்றி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, அதெல்லாம் வந்து அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பிற நாடுகளோட வர்த்தக உறவுக்காக அவங்க உற்பத்தி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்தியாவுடைய இதை பார்த்தீங்கன்னாக்கா, அதனுடைய பங்கு, அதனுடைய ஏற்றுமதியில உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்றுமதியின் பங்கு அப்படிங்கிறது ரொம்ப குறைச்சலாக இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது பிற நாடுகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து இந்தியாவை பாதித்துன்னு சொல்றதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. அதனால இந்தியாவுடைய உள்கட்டம், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தை, உள் சந்தை இருக்கலாம், உள்நாடு இன்டர்னல் மார்க்கெட், இந்த இன்டர்னல் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதனால தான் வந்து இப்போ இந்திய பொருளாதாரத்துடைய வளர்ச்சியினுடைய வேகம் குறைஞ்சு போயிருக்குங்கிறது.
சரி, இப்போ நீங்கள் இன்டர்னல் மார்க்கெட்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசியோ, அல்லது வந்து வங்கிகளை வந்து இணைக்கிறது அப்படிங்கிற ஒரு மேஜர் பாலிசியோ, அல்லது ரிசர்வ் வங்கிக்கு தொகையை வந்து அரசு எடுக்கிறதுங்கிறது மாதிரியான பாலிசியோ, என்ன மாதிரியான கொள்கைகள் எடுத்தால் கூட இது மாதிரியான கொள்கைகள் வந்து தற்போது இந்திய பொருளாதாரத்தை பாதிக்குது அப்படின்னு எடுத்துக்கிறதா, அல்லது அரசின் பிற கொள்கைகள் அல்லது பிற திட்டங்கள் எல்லாம் பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்களா?
இது மூணு வந்து ஒரு இமீடியட் காசுன்னு சொல்லலாம். நான் எப்படியும் குறிப்பாக இது டிமானிட்டைசேஷன், அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி, அது ரெண்டு வந்து இமீடியட் பாஸ்ட் நடந்த விஷயங்கள். ஆனால் இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து வெவ்வேறு செக்டராக பார்த்து தான் புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து அக்ரிகல்ச்சர், ரூரல் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதில் வந்து ஒரு தொடர்ந்து என்ன பாலிசி நிலவுகிறதுன்னு பார்த்தோம்னாக்க, அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட்னு சொல்கிறது, அக்ரிகல்ச்சருக்கு நான் அக்ரிகல்ச்சருக்கு இருக்க டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து அக்ரிகல்ச்சருக்கு ஃபேவரபுளாக இல்லாமல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. கடந்த 10 இடங்களுக்கு மேலே அப்படி தான் இருக்குது. அதன் விளைவாக என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, விவசாயிகள் உற்பத்தி கொண்ட பொருள்களுக்கு வந்து சரியான விலை, அவங்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கல. அதனுடைய தொடர்ச்சியாக அவருடைய வருமானம் வந்து உயராமலே போய் அவர்கள் வந்து கடலில் போய் சிக்கி தவிக்கிறது அப்படிங்கிறதும், அவர்களுக்கு வந்து நஷ்டம் ஏற்படுறது அப்படிங்கிறதும் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. அது ஒரு பக்கம். அதனுடைய பக்க விளைவாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்கள், அவர்களுடைய ரியல் இன்கம் அப்படிங்கிறது உயரவே இல்லை. ஃபேக்ட் வந்து அது குறைஞ்சு போயிருக்குது ஒரு கடந்த 3-4 ஆண்டுகளில். அப்போ அந்த லேண்ட் வச்சு விவசாயம் பண்ணி விளைபொருள் விற்கிறவங்களுக்கும் சரி, அதை நம்பி வேலை செய்யக்கூடிய விவசாய தொழிலாளர்களுக்கும் சரி, ரெண்டு பேருக்குமே வருமானம் குறைந்தது, அது வருமானம் தேங்கி போனது அப்படிங்கிறதுனால அதனால வந்து பொருள்களை வாங்க முடியல. அப்போ ரூரல் டிமாண்ட்ங்கிறது ஒரு பெரிய ஒரு காம்பனன்ட் இருக்கிறதுல, அது அதனுடைய வீழ்ச்சி விளைவாக என்ன ஆகுது அப்படின்னு அர்பன்ல இருக்கக்கூடிய மார்க்கெட்டும் வந்து சரியா ஆரம்பிச்சுது. இப்போ வந்து இந்திய பொருளாதார எடுத்துக்கிட்ட சொன்னாக்க, கிட்டத்தட்ட 90% வந்து ஒரு இன்ஃபார்மல் எக்கானமி, இது இன்ஃபார்மல் எக்கானமி. அதில் குறிப்பாக அந்த ஒர்க்கர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 90% ஒர்க்கர்ஸ் வந்து இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ் தான். இப்போ அந்த ஒர்க்கர்ஸ் ஈடுபட்டிருந்த துறைகள் இல்லை, அந்த துறைகள்லாம் தான் வந்து இந்த பெரும்பாலும் வந்து இந்த மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், அவங்களுடைய கணக்குகள், பொருளாதார கணக்குகள்லாம் வந்து இந்த ஜிஎஸ்டினாலையும் டிமானிட்டைசேஷனாலையும் பெரிய அளவில் அடிபட்டு போச்சு. அதுலேருந்து அவங்க மீண்டு வரல இன்னும். அதனால வந்து இங்கேயும் ஒரு தேக்க நிலை, ஒரு அர்பன் மார்க்கெட்லையும் ரெண்டும் சேர்ந்து பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஆட்டோமொபைல் செக்டரில் ஆரம்பித்து ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் கூட்ஸ் வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு சேல்ஸில் வந்து ஒரு தேக்க நிலையோ அல்லது சரிவும் ஏற்பட்டு.
ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டா, இப்போ தமிழ்நாட்டின் முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஆட்டோமொபைல், அதை விற்பனை வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து தமிழக பொருளாதாரத்தை வந்து கடுமையாக பாதிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இப்படியான ஒரு வீழ்ச்சியை காண்பதற்கு என்ன காரணம் உங்களுக்கு படுது?
ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மோனோலித்திக்காக நம்ம பார்க்க முடியாது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய ஸ்பெக்ட்ரம் வந்து இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் டூ வீலர் டு ஹெவி டியூட்டி ட்ரக்ஸ் அது வரைக்கும் இருக்கு. அப்போ ஒன்னு ஒன்றுலயும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில வந்து டூ வீலர்ஸ் விற்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னு அந்த ஒண்ணு வந்து இந்த ரூரல் டிஸ்ட்ரெஸ், நான் ஏற்கனவே சொன்ன ரூரல் டிஸ்ட்ரெஸ், அது அதன் தொடர்ச்சியாக இன்னொரு பக்கம் வந்து இங்கே ஃபினான்சியலா வந்து அவங்களுக்கு கடன் கொடுத்துட்டு இருந்த நிறுவனங்களினுடைய கொலாப்ஸ், அது அவங்களால வந்து இப்ப கடனை கொடுக்க முடியல. அந்த நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம்ல, அவங்களால அந்த ரெண்டும் சேர்ந்ததுனால அந்த ரூரல்ல இருக்கக்கூடிய டிமாண்ட் போச்சு. அதனுடைய பினான்சியல்ஸ் இல்லாதனால அர்பன்லயே அதுக்கு டிமாண்ட் குறைஞ்சு போச்சு. அது அதை பொறுத்த வரைக்கும் அடுத்தது வந்து இப்போ ட்ரக் ஏன் விற்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை இண்டஸ்ட்ரியில புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வழியாக ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டி அதிகமாக போகுது அப்படிங்கிற டயத்துல தான் வந்து இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாம் நடக்கும்போது தான் வந்து ட்ரக்குக்கு டிமாண்ட் அதிகமாகும். இப்போ அதனால அந்த ட்ரக்குக்கு டிமாண்ட் இல்லை. டிராக்டர்ஸ் வந்து இந்த ரூரல் டிஸ்ட்ரிக்ட்னால டிராக்டர்ஸ் விற்க முடியல. இது மாதிரி ஒன்னொன்றுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. அதனால எல்லாம் சேர்த்து கலெக்டிவாக வந்து ஒரே சமயத்தில் நடக்கும்போது யூ சி தட் கைண்ட் ஆஃப் ஃபார்ம்.
சரி, இப்போ அரசு பொறுத்தளவில் இப்போ கடந்த ஒரு 5 ஆண்டுகள் வந்து முதல் கட்டமாக பாரதிய ஜனதா கட்சியின் அரசு நடந்தது, அடுத்ததும் அவங்க தான் ஆட்சி நடத்துகிறாங்க. இப்படியான பொருளாதார மந்த நிலைக்கு அல்லது இந்த பின்னடைவுக்கு கடந்த ஒரு 5 ஆண்டுகளை மட்டும் குறை சொல்கிறதா, அல்லது அதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் ஆட்சியும் கூட இதுக்கு வந்து குறை சொல்லப்படலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்களா?
இப்போ இந்த ரூரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறத எடுத்து பார்த்தாங்க, இவங்க தான் அதுக்கு காரணம்னு நீங்கள் சொல்ல முடியாது. தொடர்ந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூரலுக்கு வந்து அவங்க அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட வந்து அவங்களுக்கு எகிரிஸ்டாக வச்சு மெயின்டைன் பண்ணிட்டே வந்திருக்காங்க. அதனால இதனுடைய ஆரம்பம் வந்து இன்னும் பின்னாடி இருக்கு, ரொம்ப பின்னாடி இருக்கு. அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அவங்க சரி பண்ணாமல் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு மாற்றாக அந்த மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டம்னு ஒரு திட்டத்தை உருவாக்கி வருஷத்துக்கு வந்து ஒரு 50,000 கோடியை கொண்டு போய் அவங்க கிராமப்புறங்களை செலவு பண்ணாங்க. அதனால ஓரளவு கொஞ்சம் நிலைமையில ஒரு முன்னேற்றம் லேசாக தெரிஞ்சுது. இப்போ அந்த பணம் பத்தில் இப்ப கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு அந்த அந்த மாதிரி அளவில் பணம் செலவு பண்ணுறதுக்கு வந்து பத்தல. அதனால அதுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் இல்லாமல் இருக்கிறோம்.
பொருளாதார வளர்ச்சியை வந்து ஊக்கப்படுத்த முன்னேற்ற மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த வாரம் வந்து பல வரி குறைப்பை அறிவித்திருக்கிறார். அதாவது உள்நாட்டு நிறுவனங்களுக்கு கார்ப்பரேட் வரி, செஸ் வரி, கூடுதல் வரி, அதையெல்லாம் வந்து 25.1% குறைப்பதாக அறிவித்துள்ளார். இது வழியாக எக்கானமி ஸ்டிமுலேட் ஆகும், இது வழியாக எக்கானமி வந்து பொருளாதாரம் வளரும் அப்படின்னு உங்களுக்கு படுதா?
பொருளாதாரம் ஏன் இப்படி தேக்க நிலைங்கிறது என்னுடைய புரிதல் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் சைடில் வந்து பிரச்சனை இருக்குது, மக்கள்கிட்ட பணம் வாங்கினாலும் பொருளை வாங்க மாட்டேங்கிறாங்கிறது தான் என்னுடைய புரிதல். இப்போ இவங்க கொடுத்துக்க இன்சென்டிவ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, சப்ளை சைடில் இருக்கக்கூடிய கன்ஸ்டன்ட் மாதிரி நினச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய நிறுவனங்கள் தயார் பண்ணக்கூடிய பொருள்களை அவங்க மார்க்கெட்டில் விற்று அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை அவங்க பார்த்து அந்த லாபத்துக்கு செலுத்த வேண்டிய வரி, அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை குறைச்சிருக்காங்க. அதன் வழியாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது இன்னும் அது வந்து அந்த பணம் அவங்க கையில் இருக்கும், அதை வச்சு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எக்கானமி ரிவைவ் ஆகும்ட்டு. அட்லீஸ்ட் ஷார்ட் டேர்மில் இந்த ப்ராப்ளத்துக்கு இது வந்து சொல்யூஷனாக இருக்காது, லாங் டேர்மில் வேணா ஒரு வேலை இது இருக்கலாம்.
சரி, அல்லது அரசு வந்து வேற என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு
படுது? அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டியது வந்து ரூரல் டிமாண்டை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமோ, அவங்க கையில் பணம் போய் சேரத்துக்கு என்ன செய்யணுமோ அது போல் ஏதாவது ஒன்று செய்யணும். போன தடவை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதான் நான் சொன்ன மாதிரி மகாத்மா காந்தி நூலாள் வேலை திட்டம்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சு அதன் மூலமாக 50,000 கோடி ரூபாயை வந்து செலவு பண்ணாங்க வருஷம் வருஷம். அது போல வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் ஒரு திட்டத்தை செயல்படுத்தி கிராமப்புறங்கள் எல்லாரும் அதில் பங்கு பெற மாதிரியும், அவங்களுக்கு பணம் உடனடியாக போய் சேர்ற மாதிரியும் செய்தாங்க அப்படின்னாக்கா, அவர்களுக்கு வந்து உடனே வந்து டிமாண்ட் எஸ்டிமேட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க விளைவிக்கக்கூடிய பொருள்களுக்கு இன்னும் பெட்டரான விலை கிடைக்கணும். விலை கிடைச்சது அப்படின்னு சொன்னாலும் ரூரல் டிமாண்ட் மறுபடியும் ஸ்டிமுலேட் பண்ணலாம்.
மிக்க நன்றி ஜெயரஞ்சன் அவர்களே.
நன்றி, நன்றி.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.